இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாக இருக்கிறது. இந்த தலைப்பில் நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில் நாம் இன்றைக்கும் சில வசனங்களை நாம் பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாக இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக நாம் பேச முடியும். நீதிமொழிகள் 3:1-10 வாசிப்போம்.
என் மகனே, என் போதகத்தை மறவாதே, என் இருதயம் கட்டளைகளை காக்க கடவுதே, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊதுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டவிடும்.
இங்கே நம்ம வாசிக்கிறோம், என் மகனே அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், அவருக்கு புத்தராகும்படி அதிகாரம் பெற்ற ஜனங்கள். நாம் யோவானில் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகளே, என் மகனே, அந்த மாதிரி இருக்கிற உடன்படிக்கை செய்த கொண்ட ஜனங்களே, என் போதகத்தை மறவாது அப்படின்னா என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை மறம்பாது, உன் இருதயத்தில் என் கட்டளைகளை காக்க கடவுது. தேவனுடைய இருதயத்திலே இல்லை, தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைக்கும்படியாக தேவன் கட்டளை கொடுக்கிறார். அவைகள் உனக்கு நீடித்த ஆயுசையும், நீண்ட நாள் வாழணும்னா தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தால் போதும், நீண்ட நாள் நோய் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நல்லா வாழலாம். சோத்திரம். தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை, தீர்க்க ஆயுசு இல்லாமல் இருக்குது. இப்போ காரணம் என்னென்னா, தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாமல் இருந்தால் சமாதானம் இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைக்காமல் சமாதானத்தை தேடி எங்கெங்கே போனாலும் சமாதானம் கிடைக்குமா? சமாதானம் வர்ற மாதிரி வரும், வந்துட்டு அந்த பக்கமாக அப்படியே போயிடும். பார்க்குறதெல்லாம் நம்மளுக்கு சமாதானம் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் சமாதானம் கொடுக்குமா? அவ்வளோதான். பிரியாணி தின்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நம்ம நினைப்போம். சாப்பிட்டு 3 மணி நேரத்தில் அப்போ திருப்பி பசி எடுக்கும். அப்படி வந்து நம்முடைய கண்களினுடைய விருப்பத்திற்கேற்றபடி நாம் சமாதானத்தை தேடி தேடி போனால் அந்த சமாதானம் கைக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி வரும், ஆனால் பிடிச்ச போனால் நம்மளை விட்டு ஓடிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நம்மளுக்கு சமாதானம் நல்லா இருக்கும். எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம், எங்கேயும் ஓட வேண்டாம், சமாதானத்தை தேடி அங்கே இங்கே அலைய வேண்டாம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அப்படின்னா தேவனுடைய கிருபையும் சத்தியமும் தேவனுடைய வார்த்தை உள்ளே இருந்தால் அது நம்ம கூட எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இருதய பலகையிலே எழுதிக்கொள்னா எப்படி? எல்லாத்துடைய இருதயத்தில் பெரிய பென்சில் வச்சு அப்படியே எழுதுறதா? என்ன சொல்லுங்கள் பாப்பா, நீ சின்ன பிள்ளைக்கு தான் மெஜாரிட்டி ஜாஸ்தி, அதனால் சொல்லுங்கள் எப்படி இருதயத்தில் எழுதுறது? சரண் சொல்லு பாப்பா, பெரிய பென்சில் வச்சு அப்படியே மேலே எழுதுறதா? என்ன சொல்லுங்கள், அதான் எழுதுறதுன்னு எப்படி எழுதுறது? யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு அந்த வேலையை செஞ்சுருக்கிறீங்க இருதயத்தில் எழுதுற வேறைய இன்னைக்கு செஞ்சுருக்கிறீங்க, இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். வசனம் படிக்கிறது தான் எழுதுறது. படித்தா தானே போகும் இருதயத்தில் தங்கும். அப்போ படித்து மனப்பாடம் பண்ணால் அங்கே இருதயத்தில் எழுதியிருக்கிறது திருப்பியும் அந்த சீடியில் இருக்கிறது திரும்பியும் வெளியில் வருது. அப்போ பதிவு பண்ணணும் இருதயத்தில். இப்போ பதிவு பண்ணாதான் திருப்பி கேட்கும்போது ஞாபகத்தில் வரும். அப்போ இருதய பலகையில் எழுதிக்கொள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை படித்து நம்முடைய இருதயத்தில் பதிய வைக்கிறது. அப்போது ஏன் அது ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை சமீபமாக இருக்கணும்னு சொன்னால் அதை எழுதணும். எழுதுனா தான் அது தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கும். எல்லாம் எனக்கு தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு போனோம்னா அப்புறம் நம்மளை கேட்டால் மறந்து போயிடுச்சு, தெரியாது. அதனால் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் எழுதி வைக்கும்போது நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு கூட வந்து ஆலோசனை சொல்லும், கிருபையை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். அப்புறம் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ தேவனுடைய நாம் நீ வார்த்தை இருதயத்தில் எழுதி வைக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மனுஷருடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் சோத்திரம். எல்லாத்துக்கிட்டையும் போய் அவங்க நல்ல மதிப்பை பெறணும், அவங்ககிட்ட நல்ல பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போதே நம்ம வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா வணக்கம் போடுவாங்க. வணக்கம் போட்டால் வேணும்னு நினைப்பான். ஒரு ஒரு அவர் அதிகாரியை பார்க்க போகிறோம், அவருக்கு வணக்கம் போட்டால் அவர் என்ன நினைப்பார்? இல்லை, அது ஐஸ் வைக்கிறாங்க, நம்ம காலுக்கு சுருக்கு வைக்கிறாங்கன்னு நினைப்பார். ஏன்னா தெரியாத ஆள் திடீர்னு வணக்கம் படுறான், எங்கே நம்மளைய காலை சுருக்கு வச்சு தள்ளிவிட போகிறாங்கன்னு நினைப்பாங்க. அப்போது தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்தால் அவங்களுக்கு வணக்கம் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம முகத்தை பார்த்தாவே தெரியும் இவர் ஒரு நல்ல மனுஷன். அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும்போது தெரியும் நல்ல ஞானமாக பேசுகிறாரு, உண்மையாகவே ஒரு உதவிக்குன்னு வந்திருக்காரு. அப்போ தேவனுடைய வார்த்தை இருந்தால் தான் அதனால் தேவன்கிட்டையும் நல்ல பெயர் எடுக்க முடியும், மனுஷர்கிட்டையும் நல்ல பெயர் எடுக்க முடியும். அப்புறம் உன் சுய புத்தியின் மேல் சாராமல் நம்ம எதையும் நம்பக்கூடாது, நம்மளாக ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது. கர்த்தரை நம்பி இருக்கணும், ஆண்டவர் நன்மை செய்வார், நம்முடைய திட்டம் வேண்டாம். அப்படி வந்து நம்முடைய யோசனைக்கு வந்து இருதயத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தை கூட நம்மளுடைய யோசனையும் உள்ளே போட்டு கலந்தா எப்படி இருக்கும்? கலப்படமாய். அப்போ தேவனுடைய வார்த்தை கூட நம்மளுடைய யோசனையும் போட்டு கலந்தா அது புளிச்சமாக மாறி அப்புறம் புளிச்சையப்பமாக வரும். பேசும்போது தெரியும் புளிச்சாப்பக்காரன் பேசுனானே தெரியும். அப்போது இந்த புளிச்ச ஆப்பம் வரும்போது உள்ளே என்ன இருக்கும்? புளிச்சமாவத. அப்போ தேவனுடைய வார்த்தையும் மனுஷனுடைய வார்த்தையும் கலக்கும்போது அதனுடைய பேச்சிலேயே மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்க கலப்படம் பண்ணி பேசுகிறாங்க, ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்கு வேண்டி இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையும் கொஞ்சம் இருக்குது, மனுஷனுடைய வார்த்தையும் கொஞ்சம் இருக்குது. அது கொஞ்ச நாள் ஆகும்போது கெட்டு போய் ரொம்ப நாத்தம் எடுத்துரும். அதனால தேவனுடைய வார்த்தையை மட்டும் வச்சிருந்தா இருந்து என்ன, இப்போ புளிச்ச மாவு வச்சிருக்கிற பாத்திரம் எப்படி இருக்கும்? ரெண்டு நாளில் அந்த பாத்திரத்தை கழுவி கமுத்திடுறோம், இல்லாட்டினா அவளை அந்த பாத்திரமே போச்சு. அதனால என்ன, இன்னைக்கு பிளாஸ்டிக் பக்கெட்டில் வச்சுக்கிறாங்க புளிச்ச மாவு, பாத்திரம் கெடாமல் இருக்கிறது. ஆனால் மாவு அவ்வளோதான், என்ன பாத்திரத்தில் வச்சுருந்தாலும் சரி மாவு புளிச்சுக்கிட்டே இருக்கும். புளிச்ச மாவு மூணு நாள் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கொண்டு ஊத்திட வேண்டியதாக இருக்கு. அப்போ நம்ம இருதயத்தில் நம்ம தேவனுடைய வார்த்தையை மட்டும் சுத்தமான தேவனுடைய வார்த்தையை வச்சிருக்கும்போது அது புளிக்காமல் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அது நித்திய ஜீவ வார்த்தை. நித்திய ஜீவ வார்த்தைகள்னால என்றைக்குமே புளிக்காது. அதை புளிக்க வைக்கணும்னா என்ன பண்ணலாம், கொஞ்சம் கலப்படம் பண்ணிக்கிட்டால் போதும், அந்த இருதயத்தில் இருக்கிறது எல்லாமே புளிச்சு போயிடும். அப்புறம் உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையப்படுத்துவார். அப்போ நம்ம செய்கிற போகிற வழி, ஒரு வேலைக்கு போயிட்டுருக்குறோம், நம்ம போகிற வழி ஆண்டவருக்கு பிரியமானதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்தா போதும், ஆண்டவருக்கு பிரியமான வழி தான், ஆண்டவர் அதை வாய்க்கு செய்வார். அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் போனால் தேவன் நம்ம கூட இருந்து துணை நிற்பாரா? நிற்க மாட்டார். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறையா காரியத்துக்கு நம்ம போய் தோற்று போகிறது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம வழியில் ஆண்டவரை நினைக்கல. அப்படின்னா நம்ம போகிற வழி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதாங்கிறத நம்ம சிந்திக்கலை. அதான் உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்படின்னா அதனுடைய பொருள், நம்ம போகிற வழி தேவனுக்கு பிரியமாக இருக்குதா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, தேவனுக்கு பிரியமான காரியமாக இருந்தால் அது எப்பேற்பட்ட காரியமானாலும் அதை வாய்க்கு செய்வார். இப்போ தேவனுக்கு பிரியமில்லாம இருக்கிற காரியமாக இருந்தால் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போனாலும் அப்படி என்னவாக இருக்காது, அது நடக்காமல் போயிடும். அதான் நம்ம வாழ்க்கையில் நிறையா காரியங்களுக்கு நாமளே இப்போ திட்டமிட்டு போய் தோற்று போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் தோல்வியை சந்திக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வழி தேவனுக்கு பிரியமாக இருக்குதா இல்லையாங்கிறத பரிசோதித்து பார்க்கறதில்ல. உன்னை ஞானி என்று இல்லாது கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. எல்லாத்துக்கு முன்னால் நான் தான் ஞானின்னு சொல்லி நாம் காமிக்கக்கூடாது. தீமை இருக்குதா, பொல்லாப்பு இருக்குதா, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களா, தேவையில்லாத காரியம் செய்கிறாங்களா அப்படின்னா ஜூட் விட்டுறேன் அங்கேருந்து. எப்பா நம்மளுக்கு தெரியாது இது, அது உப்பாடு அப்படின்னு சொல்லி நாம் விலகி போயிட்டா ஆண்டவர் நம்மளை அற்புத விதமாக நம்மளை பாதுகாப்பார். அதில் போய் எல்லாத்தையும் கூட சேர்ந்தா அப்படித்தான், அது கரெக்டு தான், ஆமாம் அப்படித்தான் சொல்லணும், இப்படி தான் அப்படித்தான் சொன்னோம்னா கூட சேர்ந்து அடிக்கும்போது அவனு தான் கூட இருந்தான் சொல்லிட்டு ரெண்டு அடி கொடுக்கும்போது இவனுக்கு நாலு அடி கொடுக்கும். அப்போது நம்ம ஞானின்னு சொல்லி காமிச்சிக்காம தீமையான காரியங்களை பார்க்கும்போது அல்லது கேட்கும்போது நாம் விலகி இருந்தால் அதுவே நம்மளுக்கு ஞானமாக இருக்கும். அப்புறம் உன் நாபிக்கு ஆரோக்கியமும் என் எலும்புகளுக்கு ஊனமாகும். நாபின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நாக்குன்னா சரீரம் முழுவதும். சரீரத்தில் சுகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லை. அதனால தான் காய்ச்சல், சளி, இருமல், தும்மல் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன, தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லை. ஏன்னா அது இருந்ததுன்னா வார்த்தையினாலே தேவன் சகலத்தையும் உண்டாக்குனார் இல்லைங்களா. அந்த வார்த்தையினால தான் மாம்சமாகி நம்மளுக்குள்ளே வாசமாக இருக்குது. நம்ம யோவானில் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மளுக்குள்ளே வாசம் செய்தது. அப்போ மாம்சமாகி அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த வார்த்தை மாம்சமாகும், இருதயத்தில் எழுதும்போது அந்த இருதயத்துக்கு கூட அந்த வார்த்தை கலந்துருது. மனப்பாடமாக படிக்கும்போது இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை ஞாபகம் இருக்கும்பொழுது அல்லது சிந்திக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தை மாம்சமாக மாறிடுது, அது ரத்தத்தோட ரத்தத்தில் அது கலந்துருது. அப்போ கலக்கும்போது என்ன ஆகுது, இருதயத்திலிருந்து தான் சரீரத்துக்கு எல்லா பகுதிக்கு ரத்தம் போகுது. அந்த ரத்தம் போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கூட தேவனுடைய வார்த்தையும் அங்கிருந்து போகுது. போகும்போது என்ன ஆகுது, சரீரம் முழுவதும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், எந்த கவலையும் இல்லாமல் எல்லாம் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் உன் எலும்புக்கு ஊனமாகும். அப்படி நிறைய பேர்த்துக்கு வந்து எலும்பு சம்பந்தமான வியாதி இருக்குது. அப்போ அந்த எலும்பை சுகப்படுத்துறது எதுன்னு கேட்டிங்கன்னா, அதான் ரத்தம் தான். ரத்தம் தான் போய், ரத்தம் உருவாகிற இடம் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா எலும்பு பகுதி. அப்போது ரத்தம் உருவாகிற இடம் அல்லது மனுஷனுக்கு உயிர் வந்து கொடுக்குற இடம் அல்லது உயிரணுக்களை உற்பத்தி செய்கிற இடம் அப்படின்னு எலும்பு. அப்போ அந்த இடத்துலையும் நல்ல எலும்புகள் பலமுள்ளதாக இருக்கும், ஊனமாகும். உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை காணம் பண்ணு. அப்போ இப்படி இருக்கும்போது தேவன் வந்து நம்மளுக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை செஞ்சுருக்கார். அப்போ நம்ம தேவனுக்கு என்ன கொடுக்கணும், நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதையும் கொடுக்கணும், முதற் பலன். அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு கிடைச்சிது, நம்ம வேலைக்கு போய் முதல் கிடைச்ச சம்பளம், அப்புறம் வீட்டில் கத்திரிக்காய், முள்ளைக்கு, வெண்டைக்காய் அதெல்லாம் போட்டிருக்கும்போது அதில் கிடைக்கிற பலன், அப்புறம் பொருள்னு சொன்னால் அதுக்கு ஆண்டவர் ஒரு அளவு வச்சுருக்காரு, பத்தில் ஒன்று அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுருக்காரு. அப்போ அந்த மாதிரி வந்து இடத்த வாங்கினா வித்தா இந்த மாதிரி நிறையா காரியங்கள் அதுக்கு இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு வர வருமானத்தில் தேவனுடைய காரியம் இந்த பூமியில் வளர்வதற்கு அல்லது தேவனுடைய வார்த்தைகள் புறஜாதிகளுக்கு போய் சேருவதற்கு அல்லது தேவனுடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருப்பதற்காக தேவன் இந்த காரியங்களை வச்சிருக்கிறான். இதை நம்ம செய்யும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அப்போ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல நாம கொடுத்தோம்னா நம்முடைய களஞ்சியம் அப்படின்னு சொன்னா நம்முடைய அறிவு, அதுல நிறைய ஞானங்கள் சேர்த்து வைக்க முடியும். அப்புறம் உன் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடும். எப்படி திராட்சை ரசம் புரண்டோடுது? திராட்சை ரசம்
புரண்டோடுதுன்னா
தேவனுடைய வார்த்தைய நாம ஞானமா பேசுறது, அறிவா பேசுறது. சின்ன குழந்தைய பேசும்போது ஞானமா பேசும்போது அதை என்ன சொல்லுவாங்க எல்லாரும், வாயிலிருந்து தேன் ஒழுகுது, திராட்சை ரசம் ஒழுகுது. கெட்ட வார்த்தையை பேசும்போது என்ன பண்ணுவாங்க, இது என்ன சாக்கடை தண்ணியாக அவன் கக்கறானே, சளியாக துப்புறானே, இப்படி வந்து அசுத்தமான வார்த்தையில் பேசும்போது அது வந்து நம்ம அசுத்தமாக நினைக்கிறோம். அப்போ நன்மையான வார்த்தைகளை பேசும்போது அது பாலுக்கு ஒப்பிடுறோம், அல்லது தேனுக்கு ஒப்பிடுறோம், அல்லது திராட்சை ரசத்துக்கு ஒப்பிடுறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் இருதயத்தில் இருக்கும் பொழுது நாம் அநேக காரியங்களை ஆசீர்வாதமாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொண்டதிலிருந்து நம்ம தேவனுக்கு திரும்பவும் செய்யும்போது தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு பொருளினாலும் விளைவின் முதற் பலன்களாலும் கர்த்தரை கனம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தையை வாயிலே தெளிவாக பேச முடியும். இப்போ நிறைய பேர்த்துக்கு இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்குது, ஆனால் பேச சொன்னால் வரமாட்டேங்குது. என்ன காரணம்? அங்கே பாதியில் வந்து தடையாக நிற்குது. அப்போ தேவனுடைய வார்த்தையை தெளிவாக பேச முடியவில்லை அல்லது சரளமாக வாயிலே வெளிப்படவில்லை அப்படின்னு சொன்னால் தேவனுடைய காரியங்களை ஏமாத்துனதுனால ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் ஏமாத்திட்டிருக்காரு. அப்போ தசம்பாங்க காணிக்கிய காரியத்தை சொல்லும்போது நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஏன் சொல்கிறாரு, நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள், அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆண்டவரும் வஞ்சிப்பார். ஆண்டவர் வஞ்சிக்கிற சமயத்தில் தான் அங்கே இருதயத்தில் இருக்கும், ஆனால் வாயில் பேச முடியாது. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை நாம் பேச முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாய்க்கு சமீபமாக வரணும்னு சொன்னால் இருதயத்தில் நிறைய காரியங்களை தேவனுடைய காரியங்களை கை கொண்டு பிரமாணத்தை கை கொண்டு இருக்கிற சமயத்தில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையும் தசம்பாவம் கொடுக்கும் பொழுது தான் நம்முடைய வாயிலே ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு தேவன் அனுமதிக்கிறார். நீதிமொழிகள் 4:20-23 வரை வாசிப்போம். நீதிமொழிகள்,
மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இன்று
போதும். இங்கே தேவனுடைய வார்த்தையை இங்கேயும் வசனம் சொல்லும்போது என்னன்னா, என் மகனே அப்படின்னா எல்லா ஆத்துமாக்களும் யாருடைய பிள்ளைகள்,
ஆண்டவருடைய
பிள்ளைகள். அதனால தான் என் மகனே ஆண்டவர் சொல்கிறதுக்கு காரணம், என் மகனே அப்படின்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். என் மகனே என் வார்த்தைகளை கவனி. எப்படி கவர் என் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்போது யாருடைய வார்த்தைகள், என் மகனேன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது, ஒரு ஆளுக்கு தான் இருக்குது. அப்போ என் வார்த்தைகளை கவனி. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்காம மற்றவங்களுடைய வார்த்தைகளை கவனிச்சிருவாங்க. அந்த பாஸ்டர் அப்படி பேசினார், இந்த உபதேசம் அப்படி இருக்குது அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது, தேவனுடைய வார்த்தை எங்கேயோ போயிடுது. அப்புறம் என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என் வசனங்கள், அப்போ உன் வசனங் என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். இதில் நான் பார்க்கும்போது முதல்ல 20 வசனம், என் மகனே, என் மகனேன்னு சொன்னால் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ என் மகனேன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையோடு உடன்பண்ணி இருக்கிற ஜனங்களுக்கு என் வார்த்தைகளை கவனி அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடியாக சொன்ன வார்த்தைகள் அல்லது தேவன் நேரடியாக சொன்ன வார்த்தைகளை கவனி. ஏன்னா இதில் கள்ளத்திற்கு தரிசியுடைய வார்த்தை இருக்குது, கள்ள உபதேசம் இருக்குது, பரிசேயர் சதுசேயருடைய வார்த்தைகள் இருக்குது. அப்போ இதில் என் வசனங்களை கவனி அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்படின்னா தேவனுடைய உபதேசத்திற்கு உங்கள் செவியை சாயுங்கள். கள்ள உபதேசத்துக்கு செவி சாய்க்கக்கூடாது, புளித்தம்மாவனுடைய உபதேசத்துக்கு செவி சாய்க்கக்கூடாது, இப்படி மனசை கலப்படம் பண்ணி பேசுறதுக்கு செவியை சாய்க்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய செவியை நாம் சாய்க்க வேண்டும். அவைகள் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள். கண்களை விட்டு பிரியாதிருப்பதாகனா என்ன அர்த்தம்? அவைகளில் தான் நம்முடைய தரிசனம் இருக்கணும். தேவனுடைய வார்த்தையினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய தரிசனம், ஆவிக்குரிய கண்கள் இருக்கணும் இருக்கணும். அவைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள். அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அப்போ தான் நம்முடைய தரிசனம், நல்ல ஆவிக்குரிய காரியங்களை நாம் தரிசனமாக பார்க்க முடியும். அப்புறம் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும். அப்போ தேவனுடைய வார்த்தையை யார் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ, ஏன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம், கள்ள உபதேசம் வந்திருக்கும், இந்த பரிசேயருடைய உபதேசம் வந்திருக்கும், அப்புறம் கலப்படமான உபதேசங்கள் வந்திருக்கும், இப்படி நிறைய விதமான உபதேசங்கள் மனசில் மயக்கிறதுக்கு நிறைய விதமான காரியங்களை கலந்து கலந்து பேசுவாங்க. அப்போ அதில் தேவனுடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கும்போது கண்டுபிடிக்கிறது சிலர் அப்படின்னா உண்மையாக தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறவர்கள் ஒரு சில பேர் தான். அப்படி தேவனுடைய வார்த்தைகள் இருதயத்தில் போகும்போது அவைகள் ஜீவனம் அப்படின்னா நம்மளுக்கு உயிரை கொடுக்கறது எதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை தான். ஒரு மனுஷன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது என்ன நடக்குது யாருக்கா தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் எந்த நம்பிக்கையுமே இல்லை, அவ்வளோதான், அவன் செத்தே போயிடுவான், அவனே செத்து போயிடுவான். அப்போ அவனுக்கு ஜீவன் கொடுக்கறது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி மனசு வேதனைப்பட்டு இருக்கிறவங்க, மனசு கலங்கி இருக்கிறவங்க, சமாதானம் இல்லாமல் இருக்கிறவங்களை பார்த்து நாம் தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு சொல்லி அன்பாக பேசி அவனுக்கு ஆறுதலாக இருக்கும் பொழுது அந்த போன ஜீவன் திரும்பவும் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கும் பொழுது அது நம்மளுக்கு ஜீவனாக இருக்கிறது. ஜீவன் மட்டும் இல்லாமல் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் வச்சுட்டா போதும். அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாமல் இருந்தால் சரீரத்தில் வியாதி நிறையா வரும். அப்போ இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாத ஜனங்கள் அவங்கள தான் இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தால் எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாகும். காரணம் அது சிந்தித்து தியானிக்கும் போது அந்த இரத்தத்து கூட இரத்தமாக அந்த தேவனுடைய வார்த்தைகள் கலந்து போய் அந்த எப்படி தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி நம்மளுக்குள்ளே வாசம் செய்கிறது போல் நம்ம இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வச்சாச்சுன்னா அந்த வார்த்தை இரத்தத்து கூட கலந்து எல்லா இடத்துக்கு போகிறதுனால நம்முடைய சரீரத்தில் எல்லா இடத்துலையும் புது ஜீவனை கொடுக்கும், நல்ல சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்படின்னா நம்ம இருதயத்தை நாம் எல்லா காவலையும் காத்துக்கணும். அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது அந்த வார்த்தை தொலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு, அல்லது அந்த வார்த்தையை சாத்தான் எடுத்து போடாதபடி, அல்லது அந்த வார்த்தையில் கலப்படம் ஆகாதபடி நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும்? ஆமாம், காத்துக்கொள்ளணும். புளிச்சம்மாவனுடைய உபதேசம் அல்லது கள்ள உபதேசம் இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொன்னால் அதை நாம் கேட்கக்கூடாது. அப்படி கேட்காம முழுவதும் தேவனுடைய வார்த்தையை மட்டும் நாம் பரிசுத்தமாக பாதுகாத்து வச்சிருக்கும்போது அந்த வார்த்தையில் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று எப்படி புறப்படும் சொல்லுங்கள் பாப்பா, எப்படி ஜீவ ஊற்று புறப்படும்? ஆ, பேசுறது கரெக்ட். இப்போ திராட்சை ரசம் புரண்டோடுங்கிற மாதிரி ஜீவ ஊற்றுனா ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் வாயிலே தெளிவாக பேச முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தால் மட்டும்தான் ஜீவனுள்ள வார்த்தைகளை, அர்த்தமுள்ள வார்த்தைகளை, அநேகருக்கு பயன்படுத்த வார்த்தைகளை பேச முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாமல் வாயில் மட்டும் வார்த்தையை பேசினானா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அதில் நம்மளுக்கு இருதயத்தில் எந்த சமாதான சந்தோஷம் கொடுக்காது. அது தேவனுடைய வார்த்தையும் இல்லை, அது கலப்படமான வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கும் போது அநேக பயன்களை நம்முடைய சரீரத்துக்கும் கொடுக்கறது, ஆத்மாவுக்கும் கொடுக்கறது. பத்தாவதுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக, ஞானமாக, அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேச முடியும். நீதிமொழிகள் 15:4. ஆ, போதும் போதும். அப்போ ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். அப்படின்னா ஜீவ தண்ணீர் எங்கேருந்து புறப்படுதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வார்த்தையிலிருந்து தான் புறப்படுது. நிறைய பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற நம்பிக்கை இல்லாமல் போயிடும். நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும், அது இப்படி இது இப்படின்னு குழப்பி போடுவாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கிறவர்கள் மட்டும்தான் யார் கைவிட்டாலும் தேவன் கைவிட மாட்டார். மனுஷனால் முடியாத காரியங்களை தேவன் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கும்போது அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி தேவனுடைய வார்த்தையினாலே அது நிறைவேறும். ஏசையா 6:10. ஏசையா 6:10. ஆ, போதும். அப்போ இங்கே நாம் வாசிக்கிறோம், நான் அந்த ஜனங்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீ அவருடைய இருதயத்தை கொளுத்ததாக்கி அவருடைய கண்களை மூடி போடு. அப்போது ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கண்ணை மூடி, ஆமாம், காது கேட்காமல் இருந்து இருதயத்தில் எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் எல்லாமே படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற பெருமை வந்துச்சுன்னா அவனுக்கு ஆவிக்குரிய நிலைமையிலே வியாதி, எழுத்தின்படி வியாதி. அப்போ தேவனுடைய வார்த்தை போகும்போது ஒரு மனுஷங்கிட்ட அது புரியாத மாதிரி தான் இருக்கும். அதை புரியறதுக்கு நாம் தான் படிக்கணும், அது சிந்திக்கணும். அப்போது நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்த வேண்டும். அப்போ இந்த மாதிரி குணாதிசயம் இருந்தால் தான் தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள முடியும். அதை விட்டு போட்டு நான் எல்லாமே படிச்சிருக்கிறேன், அதையும் இதையும் மனப்பாடம் பண்ணி இதையும் கொஞ்சம் உள்ள வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நல்ல பயன் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தில் பெருமை இருக்கிறவங்கெல்லாம் வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? உள்ளே போகாது அங்கே. அப்போ நாம் இருதயத்தில் தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி நம்ம பாவம் இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் கற்பனைகளுக்கு கை கொண்டு இருக்கிற சமயத்தில் தான் தேவனுடைய ரகசியங்கள் நம்முடைய இருதயத்திலே உள்ளே போகும். சங்கீதம் 38:1-7 வாசிப்போம். சங்கீதம் 38:1-7. ஆ, இங்கே பார்க்கும்போது மனுஷனுக்கு வர்ற வியாதிகளை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஆண்டவருடைய கோபம் வந்ததுன்னா மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவன் வியாதியாக மாறிடும். ஆண்டவருடைய கோபம் ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஆமாம் அவன் தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாதனால அவனுக்கு சரீரம் முழுவதும் வியாதி. அப்புறம் உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. இருத்துக்கிறதுனா ஒரு இடத்துலயே உட்கார வைக்குது. அப்போ ஆமாம் அங்கே இங்கே நடமாட முடியாம ஒரு நாயை வந்து சங்கிலி போட்டு கட்டி வச்சா எப்படி இருக்கும், அங்கேயா தான் இருக்கும். அதே மாதிரி ஆண்டுடைய கோபம் வந்துருச்சுன்னா அப்படி ஓட்டமான ஓட்டப்பந்தய குதிரை மாதிரி ஓடிட்டு இருந்தாலு அப்படி அவ்வளோதான், அசையாம இருக்கிறார். அந்த பக்கம் இந்த பக்கம் நகர முடியாது. ஆமாம், அப்போ காலுகை நல்லா இருந்தாலும் சரீரம் அந்த பக்கம் இந்த பக்கம் நகர முடியாமல் அப்படி ஆயிடும். அவன் என்னங்கிறது தன்னுடைய தவறை உணர்ந்து பாவாரிக்கை செஞ்சு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பினாதான் அந்த மனசை தன்னுடைய கையும் காலை அசைக்க முடியும். அதனால் தேவனுடைய கோபம் வந்தால் இப்படியெல்லாம் நடக்கும். உம்முடைய மூணாம் வசனம், உம்முடைய கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, பாவத்தினால் என் எலும்புகள் சவிக்கியம் இல்லை. நிறைய பேர்த்துக்கு சரீரத்தில் சுகம் இருக்காது, ஆனால் நிறையா கொடூரமான பாவிகளுக்கு எலும்புலையே வந்து சுகம் இருக்காது. உனக்கு எலும்பு வியாதி இல்லை, உனக்கு இருக்கிறது நரம்பு வியாதி. அப்போ என்னன்னா தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், அது எல்லா இடங்களையும் போய் அதை சரி பண்ணும். எலும்பில் வந்து இருக்கிற வியாதி எதுன்னு கேட்டிங்கன்னா
பிளட் கேன்சர்.
ஆ பண்ணலாம், இப்போ கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னமோ மாற்று வேலை. ஆனால் எளிமையாக சுகமாக்கிறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இருந்தால் போதும், எப்பேற்பட்ட பிளட் கேன்சரும் சரியாகும். அப்போ எலும்பில் வந்து இருக்கிற வியாதி சரீரத்தை விட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர்த்துக்கு எல்லா பரிசோதனையும் பண்ணிட்டு கடைசியாக வியாதி கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி வரும்போது எலும்பில் இருந்து ரத்தத்தை எடுத்து பரிசோதனை பண்ணுவாங்க, அப்போ தெரிஞ்சிடும் இது என்ன வியாதி அப்படின்னு. அப்படின்னா மனுஷனுடைய ஆணி வேறாக இருந்து இருக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த எலும்பு பகுதியிலிருந்து தான் மனுஷனுக்கு உண்டான வியாதிகளை உருவாக்குறது. அப்போ தேவனுடைய உணர்த்தியை நம்முடைய இருதயத்தில் வைக்கும்போது நம்முடைய சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்முடைய எலும்புலையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்புறம் நாலாம் வசனம், அப்போ தலைக்கு மேலே என்ன பெருகுது, அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிட்டு. ஆ என்ன என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம பேசின வார்த்தையெல்லாம் நம்ம தலைமையிலேயே நிற்கும். இவர் தான் சொன்னார், அவர் தான் சொன்னார், இவர் தான் சொன்னார்ன்ட்டு எல்லாம் சுற்றி சுற்றி அவன் மேலேயே வந்து நிற்கும். அதை பேசுனது வந்து இவர் பேசுனது அவருக்கே தாங்க முடியாமல் ஆயிடும், ஏன் தான் இந்த வார்த்தைக்கு சொன்னணும், சொல்லலாம் சொல்லி சொல்லி நான் நல்லது சொன்னது எல்லாம் எந்த அளமாலேயே வந்து நிற்கிது, தாங்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசின வார்த்தைக்கு வேண்டி எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன், நான் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது இப்படி அனாவசியமான வார்த்தைகளை பேசி அதுவே நம்மளுக்கு நம்முடைய பெரிய பாரமாக நம்மளுக்கு மாறிடுது. ஆ சோத்தம் என்ன, என் மதிகேட்டு நிமித்தம் அழுகி நாற்றம் எடுக்கிறது. மதிகேட்டுனா தப்பாக பேசின வார்த்தையினால் வந்த பிரச்சனை. ஆ புண்ணாயிடுச்சு அப்படின்னா நம்ம பேசும்போது சொல்லுவான் இவர் என்ன பேசினார் இவர் என்ன பேசினார்ன்னு சொன்னால் மற்றவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இன்ற நாத்தாங்க அடிக்குது பார், நீ பேசின பேச்சுடைய வாசனை அங்கே வீசுது பார் அப்படின்னு சொல்லி பச்சையாக சொல்லுவாங்க. அப்போது நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் நல்ல வாசனையான வார்த்தைகளாக இருந்தால் நற்கிரியில் அது பறைசாற்றும், அசுத்தமான வார்த்தைகளாக இருந்தால் அது அதுவும் காற்றுல போகிறது தான், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் சகிக்க முடியாதபடி ஒரு புண்ணு அழுகி நாத்தம் எடுக்கும்போது எப்படி துர்க்கந்தமான வாசனை வீசுதோ அந்த மாதிரி நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய தவறாய் பேசுகிற வார்த்தைகள் அல்லது கெட்ட வார்த்தைகள் நம்முடைய அசுத்தத்தை அது வெளியே கொண்டு போய் அது காட்டுகிறது. ஆறாவசனம் வாசிப்போம்.
நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன்.
அதுக்கு அடுத்து வாசிப்போம்.
என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை.
அப்ப தேவனுடைய கோபம் வந்துச்சுன்னா இவ்வளவு நடக்கும். அப்போ நம்ம வியாக்குலப்பட வேண்டியதா இருக்குது, சரீரம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது. இதுல இருந்து எல்லாத்துலையும் விடுதலை ஆகணும்னா தேவனுடைய சமூகத்திலே நம்மளை தாழ்த்தி பாவ அறிக்கையை செய்து இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வச்சா இது எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஸ்தோத்திரம். ஏசையா 1:1-6 வாசிப்போம். ஏசையா 1:1-6. நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அப்படின்னா தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களை அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்து வளர்த்தி வந்தார். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா புறஜாதி இல்லை, பாவிகள் இல்லை. அவருடைய நாமத்தை அறிந்து அவருடைய வார்த்தையை பெற்றவர்கள் தான் புறஜாதியில் முன்பாக தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்துகிற அப்படின்னால் ஆண்டவர் சொல்கிறாரு அவங்க கலகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற. அப்போ தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள் தான். வாசிப்போம். அதுக்கடுத்தது 2 3 வாசிப்போம். போதும். ஆண்டவர் வந்து இங்கே சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா மாட்டுக்கு இருக்கிற அறிவும் கழுதைக்கு இருக்கிற அறிவும் என்னுடைய ஜனங்களுக்கு இல்லை அப்படிங்கிறாரு. எப்படி பாருங்க, ரொம்ப அவங்கள வந்து மனசு வேதனைப்பட்டு ஆண்டவர் சொல்கிறாரு மாட்டுக்காத அறிவு இருக்கு, அந்த அறிவும் கூட உனக்கு இல்லை, கழுதிக்காத கொஞ்சம் புத்தி இருக்கும், அந்த புத்தி இல்லாத ஒரு கழுத மாதிரி இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு மட்டும்தான் பக்கமாக வச்சுருக்காங்களே ஒழிய இருதயத்தில் இருந்து சிந்திக்கிற வேலை இல்லை. காரணம் இவர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறதுனால ஆண்டவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து மனதுருகி இப்படி வார்த்தைகளை சொல்லுகிறார். அதுக்கடுத்து வாசிப்போம். போதும். கர்த்தரை விட்டு தேவனுடைய வார்த்தையை அறிந்து அதுக்கு கீழ்ப்படியாம தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கும் பொழுது அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில அல்லது தேவனுடைய காரியங்களிலே இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பின்மாற்றத்தில் போகும்போது என்னென்ன நடக்குங்கிறது இங்கே எழுதியிருக்கு. பின்மாற்றம் என்னன்னா தேவனுடைய வார்த்தைகளை முன்னேறி போகாமல் அங்கேயே நின்னாவே அதே ஒரு பின்மாற்றம் தான். மற்றவனெல்லாம் முன்னால் போவான். இப்போ திருடன் கொலகாரனெல்லாம் ரசிக்கப்பட்டவனெல்லாம் முன்னால் போயிட்டே இருப்பான். எங்கள் தாத்தா கிறிஸ்தவங்க, எங்கள் பாட்டி கிறிஸ்தவங்க, எங்கள் அப்பா பாஸ்டரு, நானும் ரசிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னவன் அங்கேயே நின்றுட்டுருப்பான். அப்போது பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேறி செல்லாமல் இருக்கிறவர்கள், பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு உண்டான நியாய தீர்ப்பு இப்போ தேவன் சொல்கிறார். வாசிப்போம் அடுத்தது. விலகி போகிறீர்களே, போதும். அப்போ பின்வாங்கி போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜனங்கள் இன்னும் தூர தூரமாக ஆண்டவர் விட்டு விலகி போகிறாங்க. முதல்ல 1 அடி விலகினாங்க, அப்புறம் 2 அடி விலகினாங்க, அப்புறம் 1 கிலோமீட்டர் போனாங்க, இப்போ ஆண்டவருடைய கருத்து கெட்டாமல் தூர தூரமாக விலகி போயிட்டாங்க. அப்போ ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா என்ன நடக்குது இப்போ பாருங்கள், இது என்ன நடக்குதுன்னா தலையெல்லாம் வியாதி. தலையெல்லாம் வியாதின்னு என்ன அர்த்தம், படிச்சதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை. ஆமா, தலையெல்லாம் பைத்தியமாயிடுச்சு. அப்புறம் இருதயம்
என்னாச்சுன்னு
கேட்டீங்கன்னா, பலட்சியம்னா இங்கிலீஷில் போட்டிருக்கு சோர்ந்து போகுது. இருதயம் சோர்ந்து போகுது, என்ன பேசுறது, என்ன பண்ணுறது, அடுத்தது என்ன பண்ணுறதுங்கிறது தலை குழம்பி போச்சு. பீஸ் கட்டு, எப்படி பீஸ் கட்டுறது, எப்படி வாடகை கொடுக்கறது, எப்படி ஒரு பைக் வாங்கலாம், எப்படி காசு சேர்த்தலாம், எப்படி அந்த கடனை அடைக்கிறது, நினச்சி நினச்சி தலையே குழம்பி போச்சு. இருதயம் என்னாச்சு, எத்தனை தடவை சிந்தித்தாலும் எத்தனை தடவை கணக்கு போட்டாலும் அங்கே சைபர் தான் போயிட்டுருக்கு, எல்லாம் சைபர்லேயே வந்துட்டுருக்கு. சார், எந்த வழியிலையும் ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு இருதயம் வந்து நினச்சி நினச்சி சோர்ந்து போகுது. தலையில் வந்து சிந்தனை பண்ணி பண்ணி என்னாச்சு, அதுவும் பைத்தியமாகி போச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாதனால இவர்கள் எங்கே போயிருக்கிறார்கள், தேவனை விட்டு தூரமாக விலகி போயிருக்கிறார்கள். அப்போ தேவனிடத்தில் சமீபமாக வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வச்சாச்சுன்னா உடனே நம்ம ஆண்டவருக்கு பக்கமாக வந்தாச்சு. அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தை விட்டு தூரமாக விலகி இருக்கிற வரைக்கும் எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை. விசேஷமாக என் பிள்ளைகளே அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்து பெற்றுக்கொண்ட ஜனங்களே, நீங்கள் பின்மாறி போனால் உங்களுக்கு தலையெல்லாம் பைத்தியமாக இருக்கும், இருதயமெல்லாம் ஆமாம் சோர்ந்து போயிடுவீங்க. 6 வாசிப்போம். உச்சந்தளம் முதல் உள்ளங்கால் வரை எல்லாமே பிரச்சனை தான். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரை குடும்பத்தில் இருக்கிற சின்ன பிரச்சனையிலேருந்து கடுகிலிருந்து அவ்வளோதான், எல்லா என்னென்ன பெரிய காரியம் அது வேற, எல்லாமே பிரச்சனை. அதனால் நம்ம செஞ்ச தவறு இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, காயமும் நொதிக்கிற ரணமாக இருக்கிறது. காயம்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் கொடுத்த அடி அதான் காயம். நீங்கிறது என்னத்துக்காக தேவன் அதை செஞ்சுருக்காருன்னு சிந்திக்கிறதே இல்லை. ஆமாம், வீக்கமும் அப்படின்னா கொதிக்குது அப்படின்னா, தேவனுடைய நியாயத்திற்கு ரொம்ப கடுமையாக இருக்குது. இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல, என்ன பண்ணுறது, அந்த கொதிக்கிற கொதி வந்து இருதயத்தில் நல்லா தெரியும். இருதயத்தில் வேதனை, ஐயோ இதுக்கு காசு வேணுமே, அதுக்கு காசு வேணுமே, இந்த 1ஆம் தேதியாச்சும் நின்றால் வந்துடுவானே, 10ஆம் தேதியாச்சும் அவன் வருவானே, காலையில் 8 மணியானா பசிக்குமே, மதியானம் 1 மணியானா பசிக்குமே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த வேதனை இருதயத்தில் நல்லா தெரியும். அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு அதிக அதிகமாக பெரிய 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 நம்முடைய சரீரத்தில் அது ரொம்ப கஷ்டப்படுத்தும். அப்போ அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் என்னென்ன ஆற்றப்படாமலும் இருக்கிறது அப்படின்னா, நம்ம செஞ்ச தவறு என்னங்கிறது உணர்த்தப்படாமலும், அந்த பாவங்கள்ந்து மனம் திரும்பாமலும், அப்புறம் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும். என்னன்னு சொன்னால், நாம் செஞ்ச தவறை உணர்ந்து அதுலேருந்து மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டாதான் நம்மளுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை. இல்லாட்டினா தண்டனைக்கு மேலே தண்டனை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த காயம் வந்து, அடிபட்ட காயம் வந்து என்னென்னா, அது வேதனை எப்படி நம்மளுக்கு அடிபட்டதுன்னா, டாக்டருக்கு போகாமல் 2 நாள் வீட்டிலே இருந்துக்கிட்டு எப்படி இருக்கும், அப்படியே புண்ணாயிருந்து வேதனையாக கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்முடைய இருதயத்துக்கே தெரியும். நம்முடைய தலையிலையும் யோசனை பண்ணுறதெல்லாம் பைத்தியமாக இருக்கும், நம்மளுக்கு எந்த காரியமும் வாங்கிக்காமல் போகும். அப்படிங்கும் போது நாம் பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பாமல் இருக்கிற சமயத்தில் தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எப்ரேயர் 12:6-13 வாசிப்போம். எப்ரேயர் 12:6-13.
தகப்பன் சிக்ஷையாக புத்திரன் உண்டோ, எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால்
நீங்கள் புத்திரராய் அவன் தேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தில் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவளுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியையும் பிதாவுக்கும் மேலும் அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ நம்முடைய நம்முடைய பசுத்தத்துக்கு நாம் பங்குள்ள ஆகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகினால் நெகிழ்ந்த கைகளை நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமித்தி குணமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு பலிகளை செயல்படுத்துங்கள்.
அப்போ நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய தண்டனை நம்மளுக்கு இருக்குது. ஆண்டவர் நம்மளை தண்டிச்சிருக்கார். அப்படின்னா சரீரத்தில் வியாதி, குடும்பத்தில் பிரச்சனை, தலையெல்லாம் புண்ணாக இருக்குது, இந்த மாதிரி காரியம் நம்மளுக்கு இருக்குதுன்னா ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு நம்மளுக்கு வந்திருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த நியாயத்தீர்ப்புலேருந்து எப்படி மனம் திரும்புறது அப்படின்னா நெகிழ்ந்த கைகளை திரும்ப நிமித்தி. அப்படின்னா கை வந்து பலம் இல்லாமல் அப்படி இப்படி குலையுது, காலை அப்படியே நிற்கிற இடத்துல நிற்க முடியாமல் அப்படி இப்படியே தடுமாறுது. என்னன்னு கேட்டிங்கன்னா கையில் வந்து நற்கிரிகள் செய்ய முடியாமல் இதை செய்கிறதா அதை செய்கிறதா இது பண்ணால் நம்மளுக்கு சரியாகுமா அது பண்ணால் நம்மளுக்கு சரியாகுமா அப்படிங்கிறது தடுமாற்றத்தில் இருக்குது. கால் வந்து தடுமாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் போகலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா, அதுக்கு போகலாமா, இதுக்கு போகலாம்னா எது நடக்க மாட்டேங்குது. அப்போது சுஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவப்படுத்துங்கள். அப்படின்னா நம்ம போகிற வழி ஆண்டவருக்கு பிரியமில்லை, அதனால தான் ஆண்டவர் போட்டு அடிக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை தீரவே தீராம பிரச்சனையாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நடக்கிற வழி சரியில்லை. அப்போ நம்முடைய வழியை நம்ம மாற்றணும். இப்போ வழியை மாற்றினா நம்முடைய கை நம்முடைய கால் எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக அது நல்லா செய்யணும். அப்போ ஆண்டவர் தடை பண்ணுற அந்த பாதையில் நீ நடக்காத, இந்த காரியத்தை நீ செய்யாத அப்படின்னு ஆண்டவர் வந்து தண்டனையினால் அதை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ நம்முடைய பாதையை வந்து நம்ம போகிற வழி சரியா, நம்ம ஆண்டவருடைய வழியில் தான் போயிட்டுருக்குறோமா, அல்லது தேவனுடைய வசனத்தின்படி தான் நம்ம நடக்கிறோமா, அல்லது எப்படியும் பிழைக்கலான்னு சொல்லி நம்ம போயிட்டுருக்குறோமா, நம்ம செய்கிற காரியம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத சிந்தனை பண்ணாமல் நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகும். அப்போ நம்ம போகிற வழியை நம்ம சரியாக்கணும்னா தேவனுடைய நியாயத்தீர்ப்புலேருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். மல்கியா எழுதின புஸ்தகம் 4:1-6 வாசிப்போம். மல்கியா 4:1-6.
இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய்
சூளையை போல எரிகிற ஒரு நாள் வரும். அப்படின்னா நியாய தீர்ப்பு ரொம்ப கடுமையாக வரப்போகும். அதான் சூளையை போல எரிகிற ஒரு நாள். அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு ரொம்ப கடூரமாக வரப்போகுது. அப்பொழுது அகங்காரிகள், அப்படின்னா அகங்காரிகள்னா தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறவங்க, அவங்கள வந்து அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அவர்களை சுட்டரிக்கும், அது வேர் வேறுன்னு சொன்னால் அவனுடைய அஸ்திபாரத்தையும் அவனுடைய எல்லா வெள்ளாமையும் எல்லா காரியத்தையும் அது சுட்டரிக்க போகுது. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்படின்னா நீதியின் சூரியன் சொன்னால் தேவனுடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்மளை பாதுகாக்கும். அப்புறம் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தையினுடைய கீழே நம்ம வந்ததுனால அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய அடக்கலமான ஒரு இடமா இருக்குது. அப்ப தேவனுடைய வார்த்தை இருதயத்துல இருந்தாதான் இவ்வளவு நடக்கும். இல்லாட்டினா அந்த சூளையை போல வர்ற எரியற நாள்ல எல்லாத்துக்கும் வர நியாயத்திற்கு நம்மளுக்கு வந்துடும் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நியாய தீர்ப்பு வெளியில் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமாக சந்தோஷமாக ஆடி பாடி இருப்பாங்க. ஏன்னா துன்மார்க்கனு நியாய தீர்ப்பு வந்திருக்குது, தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாதனால வந்திருக்குது. இங்கே நீதிமான் சந்தோஷமாக இருக்கானா என்ன காரணம், இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையாக இருந்தால் இருக்கிறதுனால அவன் சந்தோஷமாக இருக்கான். அப்போ நியாய தீர்ப்பு ஒன்று தான், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னா தேவனுடைய சட்டையின் கீழே அடக்கலமாக இருக்கிறதுக்கு என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காருனா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்குள்ளே இருந்தால் போதும் நாம் தேவனுடைய நியாய தீர்ப்புலேருந்து தப்பிக்கலாம். மூணாம் வசனம் வாசிப்போம். போதும் துன்மார்க்கரை விதிப்பீர்கள் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு விரோதமாக வருகிற ஜனங்களை அல்லது கலப்படமான வார்த்தைகளை வைத்திருக்கிறவங்க இந்த மாதிரி ஆளுகளை வந்து தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்தால் அவர்களை எதிர்த்து நிற்கலாம். அவர்கள் பேசுகிற பேச்சுக்கு சரியான மறுபடி கொடுத்து அவர்களை தோற்கடிக்கலாம். அப்போ தேவனுடைய ஊழியத்தினுடைய பங்கு நம்மளுக்கு இருக்குது. இப்போ ஞானமாக பேசும்போது மற்றவங்க கேட்பாங்க, அதே மாதிரி தீமை செய்கிறவர்கள் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் அதற்கு கீழ்ப்படிவார்கள். நாலாம் வசனம் வாசிப்போம். போதும். அப்போ தேவன் மோசேக்கு எழுதி கொடுத்த பிரமாணத்தையும் தீர்க்கதரிசியின் மூலம் எழுதி கொடுத்தப்பட்ட பிரமாணத்தையும் நினைவுங்கள் அப்படின்னு சொன்னால் அது இருதயத்தில் இருந்தால் தான் நம்ம நினைக்க முடியும். அப்போது கர்த்தருக்கு பயப்பட்டு தேவனுடைய பிரமாணத்தில் நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கு நம்ம கொடுத்த கன்றுகளைப் போல வெளியில் நாம் இருந்து துன்மார்க்கில் விதிக்க முடியும். 5-6 வாசிப்போம். போதும். அப்ப நாம் ஆண்டவர் இங்க சொல்றாரு, கடைசி நாட்கள்ல எளியா தீர்க்கு தரிசி அனுப்புறேன் இருக்காரு. எப்ப எளியா தீர்க்கு தரிசி வருவாரு? எளியாவுடைய ஆவிதான் யோவான் ஸ்நானன் மேல ஆண்டவர் அனுப்பியிருக்காரு. அப்ப அது போல இங்க வந்து எளியா தீர்க்கதரிசி அனுப்புவேன்னு சொல்லும் போது எளியாவுக்கு தேவன் கொடுத்த ஆவியை இரண்டாம் வருகையிலும் ஆண்டவர் அநேகருக்கு கொடுப்பார். எளியா தீர்க்கதரிசியுடைய ஆவியை ஆண்டவருடைய முதலாம் வருகையிலே யோவான் ஸ்நானகன் மேல் வைத்து அந்த யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணான்னா ஆண்டவருடைய முதலாம் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துறான். அதே மாதிரி கர்த்தருக்கு பயப்பட்டு தேவனுடைய பிரமாணங்களை இருதயத்தில் வைத்திருக்கிற ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா எளியா தீர்க்கதரிசியுடைய ஆவியை தேவன் அவர்கள் கொடுக்கிறார். அப்போ இவர்கள் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறார்கள். அப்போ எளியாவுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துறது தான் எளியாவுடைய வேலை. அப்போது பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கு அப்படின்னா முற்பிதாக்களுக்கு தெரியாத காரியத்தை இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி இளைய தலைமுறைகள் பேசுகிற வார்த்தையை ரொம்ப வயசு அதிகமானவங்க அதை கேட்டு நடப்பாங்க. அப்போது தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கொடுக்கிறது. கடைசியாக ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறது? இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை பைபிளில் தான் இருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் செவுத்தில் தான் எழுதி ஒட்டியிருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் காரில் தான் இருக்குது. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தை வாய்க்க மட்டும் சமயமாக இருக்கிறவர்கள் அவர்களுடைய பேச்சில் நம்மளுக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்திருக்கிறவர்களுடைய பேச்சிலே அது வித்தியாசம் தெரியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்திருக்கும் போது நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், ஆரோக்கியம் இருக்குது. நம்ம இருதயம் கலங்காது. நம்முடைய தலையில் இருக்கிற அறிவு என்ன, அது பைத்தியமாக மாறாது. ஞானமுள்ளவர்களாக இருப்போம். இப்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு வழி ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுக்குறார். அதனால் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து செயல்பட்டால் நாம் இருதயத்தில் வைத்து இருக்கிறோம் அல்லது இருதயத்தில் எழுதுகிறோம். இப்படியாக தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எளிமையான வழி தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வச்சா போதும். நம்ம தேவனுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.